வணக்கம் திரு ஒரிசா பாலு அவர்களே.
வணக்கம்.
பிப்ரவரி 10 திகதி பிளிம்சோல் டே என்று கொண்டாடப்படுகின்றது. இந்த பிளிம்சோல் டே என்றால் என்ன என்று சொல்லுங்கள்.
பிளிம்சோல் டேன்றது ஒரு பார்லிமெண்ட் எம்பி இங்கிலாந்துல, அவர் வந்து அவர் பேர் பிளிம்சோல்ங்க, அவர் பேரில் இது ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம், அந்த காலத்தில் கப்பல்கள் வந்து அதிக எடை ஏற்றிட்டு கடலில் கவர்ந்து நிறைய பேர் இறந்தாங்க. அப்போ இவர் வந்து பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் அடிப்படை பார்க்குறப்ப கப்பல்கள் அதிக இடம் ஏறுற சமயத்தில் அதுக்கு சில இடத்துல மார்க் பண்ணியிருப்பாங்க. குளிர்ந்த கடலில் போகிறப்ப என்ன இருக்கணும், வெப்ப கடலில் போகிறப்ப என்ன இருக்கணும், அந்த தீவுகளுக்கு வரப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கப்பல்கள் வந்து லைன் போடுவாங்க. அந்த லைன் வந்து அவர் பேரில் கொண்டு வந்தாங்க, பிளிம்சோல்னு சொல்லிட்டு. இது வந்து ஆரம்பகத்தில் பாய்மர கப்பலில் இருந்தப்ப இது ஒரு வழக்கமாக இருந்தது. கப்பலில் எடை இல்லாமல் இருக்கப்ப அதில் எடைகள் ஏற்றுவாங்க. அந்த கப்பல்கள் வந்து எடையை சமமாக கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தினாங்க. பின்னாடி இரும்பு கப்பல் கண்டுபிடிச்ச பிறகு இந்த முறை இல்லாமல் போச்சு. இதை வந்து வலியுறுத்தி ஆவணம் பண்ணி அரசில் வந்து இதை வந்து திட்டமாக கொண்டு வந்த அந்த முயற்சியால் அந்த பார்லிமெண்ட் எம்பி அவருடைய பேரிலேயே இந்த பிளிம்சோல் லைன் சொல்கிறாங்க.
சரி, நீங்கள் சொல்வதன்படி இரும்பு கப்பல்களில் பொருட்களை ஏற்றுவதற்கான அளவுகோலாக, அதாவது ஒரு வரையறையாக ஒரு லைனை இந்த பிளிம்சோல் என்பவர் உருவாக்கியிருக்கிறார். ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் மரக்கப்பல்களிலே அதிக எடை ஏற்றப்படாமல் இருப்பதற்கு இந்த முறை முன்னர் இருந்திருக்கிறது என்று. அப்படியென்றால் ஏன் இரும்பு கப்பல்கள் கண்டுபிடித்த பிறகு இந்த முறை அல்லது இந்த லைன் இல்லாமல் போனது?
உலக வரலாற்றில் 2-3 மாற்றம் இருந்தது. அதாவது கட்டுமரங்களையும் முகவை மிதப்பு போனது ஒரு காலம், அதுக்கப்புறம் தோணியும் பாய்மர கப்பலும் கட்டினது இன்னொரு காலம், அதுக்கப்புறம் இரும்பு கப்பல்கள் வந்தது மற்ற காலம், இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கப்பல் வேற ஒரு காலம். இது ஒரு 4-5 காலமாக பிரிக்கலாம். மரக்கப்பல்களில் வந்து கப்பல் எடை தாங்குற இடம் வரைக்கும், கப்பலுடைய எடை கொள்ளளவு வரைக்கும் அந்த மார்க் இருக்கும். அதுக்கு மேலே எடையை ஏற்ற மாட்டாங்க. ஆனால் பின்னாடி இங்கிலீஷ்காரங்க அந்த இரும்பு கப்பல் கண்டுபிடிச்சப்போ அது அளவில் பெருசாக இருந்தால அதிக எடை ஏற்றிட்டு நடுக்கடலில் கப்பல் கவர்ந்துடும். அது வந்து வேணும்னே பழைய கப்பல்களை அனுப்பிச்சு அதில் வந்து ஆட்களை உட்கார வச்சு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த பிளிம்சோல் வந்து போராடி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்.
இந்த பிளிம்சோல் என்பவர் கிரேக்கத்தின் மரக்கப்பல்களில் இருந்த முறையை அடிப்படையாக வைத்துத்தான் இப்போது உள்ள கப்பல்களில் எந்தளவு பொருட்களை ஏற்றலாம் என்பதற்கான ஒரு வரையறையாக இந்த பிளிம்சோல் லைனை உருவாக்கியிருக்கிறார் என்று வாசித்தேன். அப்படி பார்க்கிற போது கப்பலோட்டிய தமிழர்களுக்கும் இந்த பிளிம்சோல் லைனுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உள்ளது என்று சொல்லலாமா?
தப்பே கிடையாது. ஏன்னா இரும்பு கப்பல்களுக்கு வந்து பிளிம்சோல் லைன் 3000 வருடங்களுக்கு முன்பு 2000 வருடங்களுக்கு இதே கப்பல்களை கிரேக்கத்தில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பதிவு பண்ணுறப்ப அன்னைக்கு கிரேக்கத்தில் அரசாண்டவர்கள் பாண்டியர்கள்ன்ற மன்னர்கள் தான். பாண்டியன் 1, பாண்டியன் 2ன்றது கிரேக்கத்தில் திருமலைன்ற மொழி பேசக்கூடிய மினோவான்ற வம்சத்தை சார்ந்தவர்கள் இருக்கப்ப இந்த தமிழர்கள் வந்து கிரேக்கத்தில் இருந்தப்போ தான் இந்த பிளிம்சோல் லைன் வந்து அந்த காலத்தில் அறிமுகம் பண்ணியிருக்கின்றத நம்ம தெளிவாக சொல்லலாம். நம்ம ஆய்வு பண்ணி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது இது தமிழர்களுடைய அறிவு தான். ஏன்னா கிரேக்கத்தில் இது கண்டு பிளிம்சோல் லைன் பயன்படுத்தின அந்த இடத்துக்கு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுக்கு பேர் மரத்தோணி. மரத்தோணின்னு தமிழ் பேர் எப்படி கிரேக்கத்துக்கு போச்சு? மால்தாண்ட ஊரில், மால்தாண்ட தீவுல கிரேக்கத்து பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து நடுவூர்னு ஒரு தீவு, தமிழ் பேர் உள்ள தீவு இருக்குது. அப்போ வந்து மிக பண்டைய காலத்தில் தமிழருடைய கடல் அறிவு தான் கிரேக்கத்துக்கு பயன்பட்டுருக்குன்றதை நம்ம தெளிவாக சொல்லலாம். ஏன்னா கிரேக்கம் மட்டும் தமிழ் அறிவு கிடையாது. கிரேக்கத்தில் இருக்குது, ஈஜிப்டில் இருக்குது, பாரசீகத்தில் இருக்குது, சீனால இருக்கு, எல்லா நாட்டுக்கு எல்லா கடல்சார் நாட்டிலும் இந்த தமிழருடைய அறிவு இருக்கு.
இதேவேளை கப்பல் கட்டும் துறையில் தமிழர்களின் அறிவு பற்றி சொல்லுங்கள்.
மிக அருமையான அறிவு. என்ன எந்த நாட்டுக்கு போறோம், எங்க செய்யறோம், என்ன பொருள் வாங்குறோம், என்ன கொண்டு வரோம், தென்மேற்கு பருவ காலத்துல எப்படி போகலாம், வடகிழக்கு பருவ காலத்துல எப்படி திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு மேகங்களை கணிக்கிற ஒரு பழக்கமும், அந்த மாதிரி சூரியனுடைய வடசெலவு தென் செலவை கணிக்கிற பழக்கமும், சந்திரனுடைய பௌர்ணமி அமாவாசை அதாவது முழு இரவு இருள் இரவை கணிக்கிற பழக்கமும், பறவைகளுடைய போக்குகளையும், கடலில் இருக்க விலங்குகளுடைய குணங்களை படிக்கிற போக்கும், இவங்க மிக அழகாக விலங்குகள் குணங்களை அடிப்படையாக வச்சு தமிழர்களுடைய கடல்சார் ஆய்வு மிக அழகாக இருந்தது. கிரேக்கத்தை சீனாவுக்கு நேரடியாக தெரியாது, சீனாவுக்கு கிரேக்கத்தை நேரடியாக தெரியாது, ஆனால் தமிழர்களுக்கு ரெண்டு பேருமே தெரியும். அன்னைக்கு அகண்ட தமிழகமாக இருந்த இந்த இலங்கை தமிழ்நாடு இந்த இடம், இதுக்கு பேர் தென்புலங்காவல்னு பேர், மன்மதை காக்கும் தென்புலக்காவல்னு சொல்லுவாங்க, தென்புலத்தார் ஆளுன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியிலேருந்து பெரிய பெரிய தோணியில பாய்மர கப்பல் இவங்க போறப்ப அந்த கப்பலுடைய எடை வந்து இவங்களுக்கு மிக முக்கியமா இருந்தது. எவ்வளவு கலவு எடை வேணுமோ அந்த அளவுக்கு எடை மட்டும் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிலிப்பை சாக்காடும் அச்சுருப்பன்ற மயில் இறக்கையை கூட அச்சு முடிகிற அளவுக்கு எடுத்துட்டு போன இந்த மக்கள் வந்து மிக அழகா கடல்ல வந்து தனக்குன்னு ஒரு கணிப்பை வச்சு அந்த கடல்ல வந்து மிக அழகா கப்பல்களை எடை அதிகம் கூடாம கொண்டு போயிருக்காங்க. உலகத்திலேயே முதல் தடவையா கடலுக்குள்ள போய் மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு வந்த அந்த மக்களுக்கு வந்து பேர் வந்து திரை மீலர். அந்த திரை மீலர்ன்ற சொல்லுதான் பின்னாடி திராவிடம்ன்ற சொல்ல மாறுது. ஒரு கடலுக்குள்ள அதாவது திரைக்குள்ள போய் திரும்பி தன்னுடைய சொந்த இடத்துக்கு திரும்பி வர அந்த அந்த ஒரு வேலையை வந்து உலகத்திலேயே முதல் கடல் ஒடிகள் வந்து தமிழர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் நமக்கிட்ட மரக்கப்பல் என்ன உலகத்திலேயே அதிகமான இடைவுல மரக்கப்பல் வந்து இங்கே தான் இருந்தது. 2500 டன் ஏற்றிட்டு போகிற மாதிரி இங்கே பாய்மரக்கப்பல்ருந்தது. வெளிநாட்டுலாம் 450 டன் தான் இருந்தது. அதே மாதிரி நம்ம பாய்மரக்கப்பல்கள் தான் இடி தாங்கன்னா வந்து எரியாது, மற்ற கப்பல் தான் இடி தாங்கன்னா எரிஞ்சிடும். நம்ம கப்பல் வந்து கருங்காலி மரத்தில் வந்து கொடிமரம் இருந்ததால நம்ம கப்பல் எரியாது. அதே சமயத்தில் நம்ம கப்பல்கள் 42 வகையான மரங்களில் பண்ணதால அதிக எடை தாங்கக்கூடிய கப்பல்களாக இருந்தது. ஆனால் வெளிநாட்டில் 2-3 மரங்களை தான் கப்பல் கட்டுவாங்க.
இந்தியாவை பொறுத்தவரையில் பிளிம்சோல் லைன் பற்றியோ அல்லது பிளிம்சோல் டே பற்றிய விழிப்புணர்வு எந்த அளவில் இருக்கின்றது?
இல்ல, இந்தியாவில கடல்சார் அறிவு ரொம்ப குறைவா தான் இப்ப இருக்க மக்கள். ஒரு காலத்துல உலகத்தையே கடலால இணைச்சிருந்த மக்களுக்கு கடல்சார் பத்தி புரிதல், மீனவர்கள் பத்தி கடல்சார் பத்தி புரிதல் ஒரு சாதாரண மக்களுக்கு இல்லை. இப்ப நான் ஒரு 3 வருடமா இங்க தமிழ்நாட்டுல இதை பத்தி ஊடகங்கள்ல இதை சொல்லிட்டு இருக்கோம். இப்ப வந்து என்ன உலகத்திலேயே இப்ப அதிகமா கடல்ல போற ஒரு நாடுல தமிழ்நாடு ஒண்ணு. ஏன்னா இன்னைக்கு தெரியும் உலகத்துலயும் இன்னைக்கும் வணிகம் கடல் வழியா தான் நடக்குது. அப்படி நடக்கிறப்ப இந்த மாதிரி கப்பல்கள் அதை அதிக எடை ஏற்றிட்டு போகக்கூடாது, எடை ஏற்றிட்டு போனால் கப்பல் கவிழ்ந்துடும், அதில் பயணிக்கிற மாலுமிகள் இறந்துருவாங்கன்ற ஒரு எண்ணம் வந்ததால் இப்போ கூடிய வரைக்கும் மாணவர்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. கடல்சார் அறிவு பற்றி படிக்கிற மாணவர்களுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இப்போ வந்திருக்கு.
அப்படி என்றால் இந்தியாவில் பிளிம்சோல் லைன் என்ற ஒன்று கிடையாதா?
இல்லை, அதுக்கு வந்து ஓவர்லோட் லைன் என்ற பேர்ல இருக்கிறதால இதை பத்தி அதிகம் தெரியல. இதுக்கு வந்து அவங்க வச்சிருக்க பேர் ஓவர்லோட் லைன். எல்லாருக்குமே இந்த ஓவர்லோட் லைன் என்ற அறிவு இருக்கே தவிர பிளிம்சோல் லைன் கிடையாது. ஏன்னா கடல்ல பாவிக்கிற பழக்கம் வந்து ஓவர்லோட் லைன் தான் பாவிக்கிறாங்க. ஆனா டெக்னிக்கலா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிளிம்சோல் டே கொண்டாடுறாங்க.
இறுதியாக பிளிம்சோல் டே கொண்டாடப்பட வேண்டியது ஏன் அவசியம் என்று சொல்லுங்கள்.
இந்த பிளிம்சோல் லைன்ல ஒரு என்னைக்குமே ஒரு கப்பல்ல வேலை செய்யறவங்க பல துறையா இருக்கிறப்ப கப்பல்ல அதிக எடை ஏறக்கூடாதுன்ற அந்த கவனம் நமக்கு தேவை. அதனால பிளிம்சோல் லைனை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டியது, அந்த நாளை கொண்டாட வேண்டிய தேவை நமக்கு நிறையவே இருக்கு. இது தமிழோட அறிவை வெளிப்படுத்துறதுக்கு இந்த பிளிம்சோல் லைன் தேவை. ஏன்னா பிளிம்சோல் லைன் டேவை பத்தி சொல்றப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி, இந்த 100-200 வருஷமா இந்த பிளிம்சோல் லைன் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. அப்பதான் நம்ம தமிழருடைய அறிவை வந்து நம்ம வெளிப்படுத்தி சொல்றோம். தமிழருடைய கடல்சார் அறிவை சொல்றதுக்கு இந்த பிளிம்சோல் லைன் டே வந்து நமக்கு ஒரு உதவியா இருக்கு.
மிக்க நன்றி திரு ஒரிசா பாலு அவர்களே, பிளிம்சோல் டே பற்றிய விளக்கத்தை தந்திருந்தீர்கள். நீங்கள் கடல் ஆமைகளை வைத்து தமிழர்களின் தொன்மையை அறிகின்ற ஆய்வில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டிருக்கின்றீர்கள். அது பற்றி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.